வணக்கம். கதையின் தலைப்பு எங்கும் அவன். இது அறிஞர் அண்ணாவோட சிறுகதை.
இந்த கதையில மெயின் கேரக்டராக வர்றது சொக்கன்கிற ஒரு ஆள். அவருக்கு சொர்ணங்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணிக்க ஆசை. அதே நேரத்தில் பட்டாளங்கிற ஆளுக்கும் சொர்ணத்தை கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஆசை இருக்கு. தொடர்ந்து கதைக்குள்ளே நம்ம போகலாம். சோளக்குள்ள தானடா 3/4 ஏக்கர் உங்கள் அப்பனுக்கு? ஆமாங்க, 3 ஏக்கர் இருந்துச்சுங்க முன்னாடி. அம்மாவுக்கு சீக்கு வந்தப்போ போயிடுச்சு. உங்கள் ஆத்தில தானே போயிட்டா? 3 வருஷம் ஆகுதுங்க அம்மா காலமாயி. அப்பாரு அப்போ இருந்து பித்து பிடிச்சிரு போல கிடக்கிறாரு. சரி சரி, இப்போ 3/4 ஏக்கர் பேரில் 300 கேட்குறியே, கடன் எப்படிடா கொடுக்குறது?
ஆடுபட்டு வயிற்ற கட்டி வாயை கட்டி பணத்தை மிச்சம் பிடிச்சி கடனை கட்டிடுவேனுங்க.
கடனை கட்டுற ஆசாமியை பாரு, கல்யாணம் ஆனதும் வாசவாசன்னு பெத்து தள்ள போகிற குழந்தைகளை குடும்பம் பெருகுமே தவிர காசு எங்கடா மிஞ்ச போகுது?
இல்லைங்க, வரப்போகிறவளோட அதிர்ஷ்டம் எங்கள் குடும்பத்தை வாழ வைக்கணும்னு ஜோசியம் சொல்லிட்டாங்களா?
யார், அந்த பூசாரியா? சரி, எக்கேடோ கெட்டுப்போ. கல்யாணத்துக்குன்னு கேட்குறப்ப இல்லைன்னு அபசகுனம் மாதிரி சொல்லக்கூடாதுன்னு பாங்க. அம்மாவாசை கிழிஞ்சு வா, தர்றேன். கூடவே பத்திரம் எழுதி தரப்பாரு.
சரி ஐயாதானுங்களை கூட்டிட்டு வர்றேன். சொக்கன் சோழ கொள்ளையை காட்டி கடன் வாங்கியாவது சொர்ணத்தை கல்யாணம் செய்து கொள்ள தீர்மானித்ததுக்கு காரணம் பணம் சேர்த்து கொண்டிருக்கும் பட்டாளம் சொர்ணத்தின் மீது ஒரு கண் வைத்திருந்தான் என்பதுதான்.
அக்கா சொல்லிச்சு மாமா வர்றாங்களாம் மதராசா பட்டணத்திலிருந்து. வரட்டுமே, என்னை என்ன ஊருக்கெல்லாம் மேலே கொட்ட சொல்ல சொல்லுதா சொர்ணம் ராஜா வராரு ராஜா வராருன்னு. சொர்ணத்தின் தம்பியிடம் இப்படிப்பட்ட பேச்சை அடிக்கடி கோபத்தை வரவழைத்தது சொக்கனுக்கு.
கோபத்தை தாங்கிக் கொள்ளும் வேலையை உளவு வேலையோடு சேர்த்து ஏற்றுக்கொண்டது எருது. வரட்டுமே என்று சொக்கன் அலட்சியமாக பேசினானே தவிர உள்ளூர பயந்தான்.
பட்டாளம் ஒவ்வொரு தடவை வருகிற போதும் ஒவ்வொரு விதமான புது உடையுடன் வருகிறான். போன வருஷம் வந்தபோது தங்கமுலாம் போட்ட கடியாரம், விரலிலே மோதிரம் பளபளத்தது, வாயிலே வழக்கமான சிகரெட்டு, பேச்சிலே குறும்பு.
சொக்கா, தொலைந்து பார்த்தா நிக்கிறது நீயா? உன் கொள்ளையில இருக்க பொம்மையான்னு சரியா புரியலடோ? ஏன் கண்ணில் அத்தனை மாப்பு? பட்டணத்துல கண்ணாஸ்பத்திரி இல்லை? காட்டிக்கிறது தானே குறுபாடா செய்கிறடே, மாடு கூட பழகிறவன் தானே, புத்தி வேற எப்படி இருக்கும்?
தெரியும், சும்மா கடடா தெரு பொறுக்கி. நாய்களோட சுத்துறவனுங்க ரொம்ப பேர் இப்படி தான் தேசம் ஆள்ற ராஜா போல பேசுறது. போப்போ, இப்படி சில தடவைகளில் சச்சரவு கூட மூண்டிவிடும். பட்டாளம் பேச்சே வளர்த்ததில்லை. சொக்கனுடைய தட்டுக்கு எருதே தத்தனிகிதம் போடும்போது நம்ம முதுகு எம்மாத்திரம் என்ற பயம். எப்போதாவது சந்தை கூடும் இடத்துக்கு சொன்னத்துடன் சேர்ந்து போகும் வாய்ப்பு கிடைக்கும் சொக்கனுக்கு ஒரே மகிழ்ச்சி, பெருமை. பார்ப்பவர்கள் எல்லாருமா நல்ல இயல்பினர், பலவிதமான பேச்சு காதில் விழும். பையன் சொக்கு பொடி போட்டுட்டான்டா, கிளி போல பொண்ணு இருக்குது, இவன் இருக்கிறான் தடியா நாட்டம். கட்டிக்கிட்டா மாடி வீடு கட்டித்தரேன்னு சொல்லியிருப்பான். மாடி வீடு கட்டுற முகத்தை பாரு, பொண்ணு பாறேன்னு என்னமோ ஒரு பெரிய இளவரசன் கூட போகிற மாதிரி நட நடக்கிறத. கோபத்தை அடக்கிக் கொள்வாள் சொர்ணம்.
என்ன மட்டும் தோன்றும் சொக்கனுக்கு, சொர்ணம் கண்டு பெருமைப்படக்கூடிய விதமாக வாழ்ந்து காட்ட வேண்டும். ஊரால் புகழ்ந்திடும்படியாக நடந்து ஊரே தன்னை புகழ்வதை கேட்டு சொர்ணம் பெருமை கொண்டாடிட வேண்டும் என்ற எண்ணம்.
கடனை பெற்று கொண்டான். ஊர் பெரியவரை அனுப்பி வைத்தான் சொர்ணத்தின் தந்தையிடம் சொர்ணத்தை தர சொல்லி கேட்டிட. சொர்ணத்தின் தகப்பனா துளியும் பிடி கொடுக்கவில்லை. சோளக்கல்ல பேரில் கூட கடன், இவனை நம்பி எவன் ஒரு பெண்ணை ஒப்படைப்பான்? மனசு இடம் கொடுக்கல. மேலும் பட்டாளம் நம்ம பொண்ணை கட்டி கொள்ளணும்னு ஒரு எண்ணம் கொண்டிருக்கிறதா தெரியுது என்றார் அந்த முதியவர்.
ஊர் பெரியவர் பட்டாளம் பட்டணம் போய் 4 காசு சம்பாதிச்சிருந்தாலும் நடவடிக்கை சரியில்லைங்கிற பேச்சு இருப்பதையும் தொடுசு ஒன்று இருப்பதாக கேள்வி என்பதையும் சொல்லி பார்த்தார். என்னவோ ஆடி கிடக்கிறதெல்லாம் ஒரு கால் கட்டு போட்டதும் தன்னால் அடங்கி போகலையா, பட்டாளமும் அப்படித்தான் என்று தீர்மானமாக கூறிவிட்டார் சொர்ணத்தின் தந்தை.
இந்த சமயமாக பார்த்து சொக்கனுடைய அப்பா எங்கோ சொல்லிக்கொள்ளாமல் போய்விட்டார். அவரை தேடி அலைவதும் சொர்ணத்தை எண்ணி ஏங்குவதுமே சொக்கனுடைய வேலையாகிவிட்டது. கடன் வாங்கி வைத்திருந்த பணத்தை கொண்டு வேறொரு சிறு கொள்ளையை வாங்கினான். அதிலே ஒரு வழக்கு முளைத்தது. புதிதாக வந்த கொள்ளை பழைய கொள்ளையும் சேர்த்து இழுத்து கொண்டு போய்விட்டது. சொக்கன் கூலிக்கு உழவுவனானான்.
கடன் கொடுத்து கொள்ளை மேட்டை எழுதி வாங்கி கொண்டாரே ஏலகிரி, அவருடைய வீட்டிலே எடுபிடி. அவர் நிலத்தை கவனித்து கொண்ட நேரம் போக
ஏலகிரியின் ஒரே மகள், விதவை, இளவயது, படித்த பெண், பண்பு மிக்கவள், பெயர் கனிமொழி. தனக்கு நேரிட்டு விட்ட கதையால் மனம் உடைந்த நிலை என்றாலும் இனி உயிர் வாழ ஏதேனும் தொண்டாற்றி வருவது என்று உறுதி கொண்டு ஒரு இலவச மருத்துவமனை அமைத்து அதிலே வேலைக்கு அமர்ந்த டாக்டர் கமலாவுடன் பணிபுரிந்து வந்தார்.
முதலுதவி முறை பயின்று ஒவ்வொரு சமயம் சொக்கனுக்கு ஒரு எண்ணம் வரும். சொர்ணத்தை பற்றி டாக்டரிடமாவது எஜமானி அம்மையாவிடமாவது சொல்லி உதவி கேட்கலாமா என்று உடனே ஒரு ரோச உணர்ச்சி குறுக்கிட்டு அந்த எண்ணத்தை விரட்டிடும். மருத்துவமனையில் சொக்கன் பணியாளராக வாய்ப்பு கிடைத்தது. அதை மிகவும் விரும்பி ஏற்றிக்கொண்டான். வேலை நேரம் போக டாக்டரிடம் பேசுவதிலே அவனுக்கு ஆர்வம். உலகின் நிலையை தெரிந்து கொள்ளும் பள்ளிக்கூடமாக்கி கொண்டான் அந்த மருத்துவமனையை. டாக்டர் கமலாவின் கணவன் இந்திய விமானப்படையில் வேலை பார்த்து வருபவர். ஆகவே அவரை பற்றிய பேச்சு கிளம்பும் போதெல்லாம் போர், படை, பாதுகாப்பு, நாட்டை காத்திடும் கடமை, இவை பற்றிய விளக்கம் கிடைக்கும் சொக்கனுக்கு. ஒரு ஆர்வம் அரும்பிற்று அவன் மனதில். நாட்டை காத்திடும் படையில் சேர்ந்தால் என்ன என்ற எண்ணம். பாய் பாய் என்றும் பஞ்சசீலம் என்றும் பாசம் காட்டி பேசி வந்த சீனா இந்தியாவை தாக்கிற்று என்ற செய்தி கிடைத்ததும் சொக்கன் மனதிலே அரும்பிக் கொண்டிருந்த எண்ணம் மலர ஆரம்பித்தது. அவன் படையில் சேர முடிவெடுக்க செய்தது டாக்டர் கமலாவின் கண்ணீரும் கன்னிமொழியின் புன்னகையும்தான்.
ஒரு தந்தி. டாக்டர் கமலா அதை படித்ததும் முகத்தில் அறிந்து கொண்டு கோவென கதறிக்கொண்டார். சொக்கா, என் கணவர் மரணம் என்று விம்மியபடி கூற கேட்டதும் பதறினார்.
அவனுடைய கண்களிலும் நீர் துளித்தது. நாட்டுக்காக உயிரை ஈந்தார், வீர மரணமடைந்தார், அவர் பெயர் நிலைத்து நிற்கும், நாடே புகழ்கிறது அந்த வீரனை.
சொக்கன் இதுபோல என்னிட படையில் சேர்ந்தாக வேண்டும் என்ற எண்ணம் உறுதியாகிவிட்டது. ஏலகிரியிடம் சொல்லிவிட்டு படையில் சேர சென்னை செல்வது, டாக்டரிடம் சிபாரிசு கடிதம் வாங்கி கொண்டு என்று தீர்மானித்து ஏலகிரியின் வீடு சென்றான். அங்கு அவன் கண்டதும் கேட்டதும் அவனுடைய நெஞ்சினை நிகழ வைத்தது.
ஏலகிரி கண்ணீர் சிந்தியபடி நின்றிருந்தார். அவர் எதிரில் புன்னகை உதித்தபடி கனிமொழி, அப்பா, நாட்டுக்கு பேராபத்து வருகிற போது நம்மை போன்ற விவரம் அறிந்தவர்கள் கூட வீறு கொண்டு எலாவிட்டால் நாடு என்ன கதியாவது அப்பா? பயனற்ற வாழ்வு என்று எண்ணி கிடந்தேன். இப்போது நாட்டுக்கு பயன்படும் நல்ல வாய்ப்பு கிடைக்கிறது. கலங்காதீர்கள், கழிப்புடன் விடை கொடுத்து அனுப்புங்கள். கழுத்திலே போராடி காயமுற்று உயிருக்கு மன்றாடும் உத்தமர்களுக்கு தொண்டாற்றுவதை காட்டிலும் தூய்மையான தொண்டு இல்லை என்று கேட்போர் நெஞ்சம் நெகிழும்படி கூறிட கேட்டான். அதற்கு பிறகு அவனுக்கு படையிலே சேருவதற்கு துளியேனும் தயக்கம் எழத்தான் முடியுமா? சொக்கன் படை வீரனானான்.
சொக்கன், டாக்டர் கமலா, கனிவொளி இவர் போன்றோர் பலர் நாடு காத்திட கிளம்பியதால் ஏற்பட்டதோர் மகத்தான எழுச்சியின் முன் நிற்கொணாது பாய்ந்து வந்த சீன படை பதுங்கிக் கொண்டது. போர் ஓய்ந்தது. டாக்டர் கமலாவும் கனிமொழியும் வீடு திரும்பினர். சொக்கன் படையிலேயே தங்கிவிட்டான். கடன்பட்ட நெஞ்சம் கரைவது போல காலம் கடுவேகத்துடன் கரைந்தது. காஷ்மீருக்குள் பாகிஸ்தான் புகுந்தது. தாக்குதலை முறியடிக்க கிளம்பிய ஆற்றல் மறவர் படையில் சொக்கன் வெற்றி மேல் வெற்றி பெற்று பாகிஸ்தானிய தலைங்களை அழைத்து இந்திய படைகள் முன்னேறி வருவதை இதழ்கள் மூலம் அறிந்து டாக்டரும் கன்னிமொழியும் இந்த சொக்கன் இருப்பான் என்றெண்ணி பெருமிதம் கொண்டிருந்தனர். சீன படையெடுப்பின் போது சென்று பணியாற்றுவது போன்று இப்போதும் சென்றிட விரும்பினர். அதற்கான ஏற்பாடுகளை கவனித்துக் கொண்டிருந்த போது எதிரியின் இலக்குகளை தாக்கி தகர்த்திடும் போரில் வீரம் காட்டி வெற்றி கண்ட சொக்கன் களத்தில் மாண்டான் என்ற செய்தி கிடைத்தது. கண்ணீர் புரண்டது, ஆனால் தலை நிமிர்ந்தது.
நம்ம ஊர் சொக்கன் போரிலே மாண்டு போனானாம். பெரிய வீரன், தீரன், தியாகி என்று சர்க்கார் பாராட்டியிருக்கிறது என்று கிராமத்தார் பேசிக்கொண்டனர். மருத்துவமனை விழாவின் போது பலர் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தில் சொக்கன் காணப்பட்டான். சொக்கன் படத்தை பெரிய அளவுள்ளதாக்கி ஊர் பொது இடத்தில் வைத்து மாலையிட்டு வணக்கம் செய்தனர். டாக்டரும் கன்னிமொழியும் வந்திருந்த பலரும் கசிந்துருகி நின்றனர்.
சொர்ணம் அந்த படத்தை கண்டு சிலையானால், அவரைத்தான் நான் மனம் செய்து கொள்ள இருந்தேன், அவர் மறைந்தார், இனி நான் விதவியேதான் என்று எண்ணி குமுறி நின்றாள்.
சொர்ணத்தின் தம்பி மறுநாள் இதழ்களில் சொக்கனின் படம் வெளியிட்டிருப்பதை கண்டான். சொர்ணத்திற்கும் காட்டினான்.
கண்டால் கண்ணீர் உகுத்தாள். இவர் எனக்கு ஏற்றவர் அல்ல என்றல்லவா அப்பா சொன்னார்? இவர் வீரர், நாடு காத்திட்ட தீரர், நாட்டுக்காக உயிரையே தந்த தியாகி என்றெல்லாம் எண்ணி குமுறினாள்.
அதே இதழில் மற்றொரு பக்கத்தில் போர்க்காலத்தை பயன்படுத்தி கொண்டு கள்ளச்சந்தை நடத்தி பிடிபட்ட பட்டாளம் 6 திங்கள் கடுங்காவல் தண்டனை பெற்றதாக ஒரு செய்தியும் வெளியாகியிருந்தது.
சொர்ணம் அதை காணவில்லை. அவள் கண்களில் எதுவுமே தெரியவில்லை. எங்கு நோக்கினாலும் சொக்கனுடைய உருவமே தெரிந்தது.